அறிவியல் மனம்.
வணக்கம் இனிய இதயங்களே, இந்த வாரம் அறிவியல் மனம் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். வேற்றுக்கிரக உருவில் பிறந்த குழந்தை. ஒவ்வொரு பெண்ணுக்கும் குழந்தை என்பது ஒரு வரம். இப்படித்தான் ஒரு பெண்ணும் 16 வருடங்களாக குழந்தையின்றி வேதனைப்பட்டார். 36 வயது நிரம்பிய குறித்த பெண்மணி பல ஆண்டுகள் காத்திருப்புகள் பலனின்றி செயற்கை கருவை உருவாக்கி குழந்தை பெற முடிவு செய்தார். வைத்தியர்களை அணுகி அதற்குரிய சகல ஏற்பாடுகளும் செய்தாகிவிட்டது. காலப்போக்கில் பெண்ணின் வயிற்றில் இரட்டை கருக்கள் வளர்வது அவதானிக்கப்பட்டது. மருத்துவர்களும் அவ்வப்போது குழந்தை கருக்களை அவதானித்துக் கொண்டனர். இறுதியில் ஒரு குழந்தை நலமாகவும் மற்றொரு குழந்தை வித்தியாசமான தோற்றத்திலும் இருப்பது அவதானிக்கப்பட்டது. பிரசவ தேதி நெருங்கியது. பெண்ணுக்கு பிரசவம் பார்த்த மருத்துவர்கள் ஒரு குழந்தையை வெற்றிகரமாக வெளியே எடுத்தார்கள். குறித்த குழந்தை 1800 கிராம் எடையுடன் நலமான ஒரு ஆண் குழந்தையாக அவதரித்தான். மற்ற குழந்தையும் வெளியே எடுக்கப்பட்டது. மருத்துவர்கள் அதிர்ச்சியில் ஆழ்ந்தார்கள். மற்ற குழந்தையை விசித்திரமான தோற்றத்துடன் பிறந்ததுதான் அந்த அதிர்ச்சிக்கு காரணம். ஒரு விலங்கு அல்லது வேற்று கிரக வாசி போன்றே அது காணப்பட்டது. 4 கண்கள் மற்றும் அகன்ற வாய் என விகாரமாக தோற்றமளித்தது அந்த குழந்தை. கால் ஒன்றே ஒன்று மட்டும் காணப்பட்டது. கைகள் இல்லை. பார்ப்பதற்கு ஒரு தேரை அல்லது தவளை போன்று காணப்படுகிறது. இப்படியும் நடக்கிறது இந்த உலகில். அடுத்ததாக காகிதம் உருவான வரலாறு. எழுத்துக்கள் எப்படி தோன்றியிருக்கும் என்று எப்போதாவது சிந்தித்து பார்த்ததுண்டா நண்பர்களே? மனிதர்களின் நினைவாற்றலின் வலிமை ஒரு குறிப்பிட்ட எல்லையை கொண்டது. அதாவது, மனிதனால் குறிப்பிட்ட நாட்களுக்கு பிறகு அனைத்து விடயங்களையும் நினைவில் வைத்துக் கொள்ள முடியாது. அந்த நினைவாற்றலின் எல்லையை தாண்டியும் சில தகவல்களை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டிய தேவை ஏற்பட்ட போது தோன்றியதுதான் எழுத்து. அன்றைய அரசாங்கத்தின் நிர்வாகத்துறையில் உள்ள வரவு செலவு கணக்குகளும் வணிக பரிமாற்றத்தின் பரிவர்த்தனைகளும் மனித நினைவாற்றலின் எல்லையை தாண்டி வளர்ந்தபோது அந்த கணக்குகளை குறித்து வைத்துக் கொள்ள தோன்றியதுதான் எழுத்து. அன்றைய ஆதி மனிதன் முதன் முதலில் எழுத்துக்களை பதித்து வைத்தது கற்களின் மீதுதான். எழுதப்பட்ட கற்களை தேவை ஏற்பட்ட போது ஓர் இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு எடுத்து செல்வதில் ஏற்பட்ட சிக்கல்களை தொடர்ந்து விலங்குகளின் எலும்புகளிலும் மூங்கில் தடிகளின் மீதும் மனிதன் எழுத துவங்கினான். நாளடைவில் இதிலும் ஏற்பட்ட போர்ட்டபிலிட்டி குறைபாடு, அதாவது எடுத்து செல்லுதல் என்பதில் இருக்கிற சிக்கல், அவனை களிமண் தகடுகளின் மீது எழுத செய்தது. களிமண் தகடுகளை கையாள்வது சுலபமாக இருந்தாலும் அவற்றை வைத்து பராமரிக்க அதிக இடம் தேவைப்பட்டதால் இதுவும் தோல்வியுற்றது. இன்று நாம் எழுதுவதற்காக பயன்படுத்திக் கொண்டிருக்கும் தாள்களின் தோற்றத்தை ஒத்த பொருளில் உலகின் முதன் முதலில் எழுதியவர்கள் எகிப்தியர்கள்தான். கிமு 7 நூற்றாண்டில் எகிப்து நைல் நதியின் டெல்டா பகுதியில் விளைந்த 2 முதல் 3 மீட்டர் உயரம் வரை வளரக்கூடிய ஒரு தாவரம் பாப்பிரஸ், அதாவது சைப்ரஸ் பாப்பிரஸ் ஆகும். இந்த பாப்பிரஸ் தாவரத்தின் தண்டு பகுதியை நுண்ணிய துண்டுகளாக வெட்டி அதனுடன் நீர் மற்றும் தாதுக்களை சேர்த்து பதப்படுத்தி பின்பு அதனை சூரிய ஒளியில் நன்றாக உலர வைத்து அதனை எழுதுவதற்கென்று பயன்படுத்தி வந்தனர் அன்றைய எகிப்தியர்கள். இதுதான் மனிதன் முதன் முதலில் தாள்களில், அதாவது பேப்பரில் எழுதிய அனுபவம் ஆகும். மேலும் பேப்பர் PAPER என்ற சொல்லும் பாப்பிரஸ் PAPYRUS என்ற சொல்லிலிருந்து பிறந்ததே ஆகும். எகிப்தியர்கள் பாப்பிரஸ் தாள்களில் எழுதி வந்த அதே காலகட்டத்தில் சீனர்கள் விலங்குகளின் எலும்புகளிலும் மூங்கில் தடிகளிலும் தான் எழுதி வந்திருக்கிறார்கள். பண்டைய சீனாவில் கிமு 206 ஆண்டு முதல் கிபி 220 ஆண்டு வரை சங்கனை, அதாவது சங்கனை தலைநகராக கொண்டு ஆட்சி செய்து வந்த ஹான் வம்சத்தினர் காலத்தில் குயங்கில் நீதிமன்ற ஆவண காப்பாளராக வேலை பார்த்து வந்தவர் கெயின் லூன். அவரது காலத்தில் நீதிமன்ற குறிப்புகள் அனைத்தும் விலங்குகளின் எலும்புகளிலும் மூங்கில் தடிகளிலும் தான் எழுதப்பட்டு வந்தது. இவற்றை ஓரிடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு எடுத்து செல்வதில் ஏற்பட்ட சிரமத்தை தொடர்ந்து கெய்லூன் மாற்று வழி பற்றி ஆராய ஆரம்பித்தார். கெய்லூன் கிபி 105 மரநார்கள், தாவரத்தின் இலைகள், மீன்பிடி வலைகள் மற்றும் துணி கழிவுகள் ஆகியவற்றைக் கொண்டு பேப்பர் தயாரிக்கும் முறையை கண்டறிந்தார். கெய்லூனின் இந்த கண்டுபிடிப்பை பாராட்டி அப்போதைய அரசாங்கம் அவருக்கு பதவி உயர்வும் பொற்கிழியும் வழங்கி கௌரவித்தது. இம்முறையில் கண்டறியப்பட்ட காகிதம் சற்று தடிமனாக இருந்தது, அதாவது சற்றேற குறைய 5 mm வரை தடிமனாக இருந்தது. சிறிது காலத்திற்கு பிறகு கெய்லூன் தற்செயலாக ஒரு காட்சியை காண நேரிட்டது. அது என்னவென்றால் ஒரு வகை குளவி, அதாவது வாஸ்ப் என்று சொல்வார்களே அந்த குளவி, அது மரத்தை துளையிட்டு அதன் மூலம் கிடைத்த சிறு மரத்துகள்களை கொண்டு தனது கூட்டை வலிமையாக கட்டிக்கொள்வதை கண்டார். அப்போதுதான் மரத்தை கூழ்மமாக அரைத்தால் பேப்பரை நாம் விரும்பும் வடிவில் மற்றும் அளவில் தயாரித்துக் கொள்ளலாம் என்பதை அறிந்து கொண்டார். அதனைத் தொடர்ந்து மரத்தை அரைக்கும் ஆலை நிறுவப்பட்டு பேப்பர் தயாரிக்கப்பட்டது. கிபி 105 பேப்பர் தயாரிக்கும் முறை கண்டறியப்பட்டுவிட்டாலும் உலகிற்கு பகிரங்கமாக பேப்பர் தயாரிக்கும் தொழில்நுட்ப முறை அறிவிக்கப்படவில்லை. சீனர்கள் ஏறக்குறைய அத்தொழில்நுட்பத்தை 500 மேலாக இரகசியமாகவே வைத்து பாதுகாத்து வந்தனர். கிபி 751 சீனர்களுக்கும் அரேபியர்களுக்கும் இடையே தற்போதைய உஸ்பெகிஸ்தானில் டாலஸ் என்ற போர் ஏற்பட்டது. கிஸ்கிஸ்தானுக்காக நிகழ்ந்த இந்த டாலஸ் போரில் சீன படைகள் அரேபிய படைகளிடம் தோல்வியை தழுவியது. அப்போது அரேபியர்களால் போர்க்கைதிகளாக பிடிக்கப்பட்ட இரு சீன வீரர்களிடமிருந்து பேப்பர் தயாரிக்கும் தொழில்நுட்பத்தை அரேபியர்கள் அறிந்து கொண்டனர். அத்தொழில்நுட்பத்தை கொண்டு உஸ்பெகிஸ்தானில் உள்ள சமர்கண்ட் என்ற நகரில் அதிகாரப்பூர்வமான முதல் பேப்பர் தயாரிக்கும் ஆலையை அரேபியர்கள் நிறுவினார்கள். அதனைத் தொடர்ந்து ஈராக் தலைநகர் பாக்தாத்திலும் ஓர் ஆலை நிறுவப்பட்டது. பாக்தாத்தில் இருந்துதான் ஐரோப்பிய நாடுகளான ஸ்பெயின், இத்தாலி, ஜெர்மனி மற்றும் பிரான்ஸ் ஆகிய நாடுகளுக்கு பேப்பர் தயாரிக்கும் தொழில்நுட்பம் பரவியது. 18 வரையில் பேப்பர் கடும் நிறம் கொண்டதாகத்தான் இருந்தது. 18 வரையில் பேப்பர் கடும் நிறம், அதாவது கால்நடைகளின் சாண நிறம் கொண்டதாகத்தான் இருந்தது. 1844 சார்லஸ் மற்றும் கெல்லர் ஆகியோர் இணைந்து வெள்ளை நிற பேப்பரை உருவாக்கும் தொழில்நுட்பத்தினை கண்டறிந்தார்கள். அன்று முதல் வெள்ளை நிற காகிதம் தயாரிக்கப்பட்டு வருகிறது. நாம் வீணடிக்கும் ஒவ்வொரு காகிதத்திலும் ஒரு மரத்தின் உயிர் வீணடிக்கப்படுகிறது என்பதை மனதில் கொண்டு காகிதங்களை மிகச் சிக்கனமாக உபயோகித்து சுற்றுச்சூழலுக்கு நம்மால் ஆன நன்மையையும் நாம் செய்திடலாமே. இனிய இதயங்களே, அடுத்த வாரம் மீண்டும் அறிவியல் மனம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுபவர் உங்கள் சகோதரி நிர்மலா.